கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, காலங்கள் நேரங்கள் ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய இந்த நாட்கள் போய் போய் மௌத்துடைய நாள் வரப்போகிறது. இதுதான் உண்மையிலே நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்துடைய விஷயத்துல மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துடைய லாப நஷ்டங்கள் கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கிறதுனால இந்த துனியாவுடைய முயற்சியில நாங்க தளர்ச்சி அடைந்ததில்லை. துனியாவுடைய முயற்சியை நாளுக்கு நாள் கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடையை திறந்தா என்ன என்ன பிரயோஜனம், கடையை மூடினா என்ன பிரயோஜனம், கடையை வந்து திறந்தோம் என்றா, காலையில இருந்து மாலை வரைக்கும் இருந்தோம் என்றா, ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை வியாபாரம் நடக்குது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, அதுல பிரயோஜனம் அதுல லாபம் இவ்வளவு என்று எங்களுக்கு தெரியும். அந்த அந்த லாபத்தால அந்த பணத்தொகையால என்னென்ன செய்யலாம் என்பது எங்களுக்கு தெரியும். வேளாண் சொன்ன அன்றைக்கு கடையை துறக்க இல்லைன்னு சொன்னா அதனால என்ன நஷ்டம் அதுவும் விளங்குது. துனியாவுடைய அடிப்படையில் உள்ள லாப நஷ்டங்கள் கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கிறதுனால மக்களுக்கு அது சம்பந்தமாக ஆர்வம் ஊட்ட வேண்டிய தேவையில்லை. துனியாவுடைய முன்னேற்றத்துக்காக முயற்சிங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பொதுவான அமைப்புல அவர் வாகனம் வாங்குறார், இவர் வீடு கட்டுறார், இவர் ஒரு கடையா ரெண்டு கடையாக்குறார், இவர் நல்ல உடுக்கிறார், இப்படி உலக அடிப்படையில மக்களுடைய தேவைகளை நாளுக்கு நாள் அவங்க அதை விரிவாக்கி கொண்டே போறாங்க. எனவே இது கண்ணுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. எனவே நாங்களும் சம்பாதிக்கணும், நாங்களும் முயற்சி செய்யணும், நாங்களும் முன்னேறணும் என்று ஒருவர் இன்னொருவரை பார்த்து பார்த்து முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தீனுடைய அடிப்படையில உள்ள லாபம் நஷ்டம் கண்ணுக்கு விளங்கக்கூடியதாக இல்லை. அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு மறைவாகத்தான் வைத்திருக்கின்றான், மறைத்து வைத்திருக்கின்றான். அதனாலதான் அடிக்கடி தீனுடைய விஷயங்களை சொல்லி ஞாபகப்படுத்தி ஆர்வம் ஊட்ட வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கு. அமல் பாதத்துடைய விஷயத்தை அடிக்கடி ஆர்வம் ஊட்ட வேண்டிய தேவை. சொல்லுங்க, அமல் செய்யுங்க, சதகா ஜகாத்துகளை கொடுங்க, ஹராத்துல இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க என்ற இந்த விஷயங்கள் அடிக்கடி ஜும்மாக்களின் மூலமும் இன்னும் பல அமைப்புகளின் மூலம் மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை ரெண்டு வகையான வாழ்க்கையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்று கண்ணுக்கு விளங்கக்கூடியது, அடுத்தது கண்ணுக்கு மறைவானது. கண்ணுக்கு விளங்கக்கூடிய விஷயத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணுக்கு விளங்குது, எது கண்ணுக்கு மறைவாக இருக்கிறதோ அதைத்தான் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில நாங்க துனியாவுடைய முன்னேற்றத்துக்காக எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆகிரத்துடைய முன்னேற்றத்துக்காக நாங்க என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அது ஒவ்வொருவரும் அவர் தான் விளங்கிக் கொள்ள முடியும். யாரையும் யாரும் குறை சொல்ல இயலாது, யாருடைய விஷயத்திலையும் யாரும் தீர்ப்பு கொடுக்க இயலாது. தீர்ப்பு செய்யக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எங்களால மக்களுடைய வெளிரங்கத்தை தான் பார்க்க இயலும், மக்களுடைய அந்தரங்கத்தை என்னால உங்களால பார்க்க இயலாது. எனவே எவனுக்கு எங்களோட வெளிரங்கத்தையும் எங்களோட அந்தரங்கத்தையும் புரிந்து கொள்ள முடியுமோ, விளங்கி கொள்ள முடியுமோ, அவன் தான் எங்களோட விஷயத்த தீர்ப்பு செய்யக்கூடியவன். யாரையும் பார்த்து எங்களுக்கு முடிவாக சொல்ல இயலாது, இவர் ஒரு கெட்டவர், இவர் ஒரு நல்லவர் என்ற முடிவுகள் எங்களுக்கு செய்ய இயலாது. அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லவர்களுடைய அடையாளம் இதுதான், கெட்டவர்களுடைய அடையாளங்கள் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், உதாரணத்துக்கு மூமின்கள் என்றால் யார், மூமின்கள் என்றால் யார் என்ற அடையாளங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். முனாஃபிகீன்களுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு அடையாளத்தை வச்சு எங்களுக்கு சொல்ல இயலாது, சில அடையாளங்கள் அவர்கிட்ட இருக்கிறத வச்சு எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க இயலாது. இவர் ஒரு முனாஃபிக், இவர் ஒரு காஃபிர், இவர் இப்படியா கொண்டவர் என்ற தீர்ப்புகள் எங்களுக்கு சொல்ல இயலாது. ஏன்னா முடிவுகள் எப்படி அமைய போகுதோ தெரியாது. எவ்வளவோ மோசமான நிலைமையில் இருந்தவங்களோட முடிவுகள் நல்லதா அமைஞ்சிருக்கு, எவ்வளவோ நல்லவர்களாக இருந்த பெரிய அவுளியாக்கள் நாதாக்கள் என்ற இடத்துல இருந்த பலர்கள் முடிவுகள் மோசமாக அமைஞ்சிருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வத்லு அலைஹிம் நபா அல்லதி ஆதைனா ஆயாதினா ஃபன்ஸலஹ மின்ஹா ஃஅத்பஅஹு ஷைத்தான் ஃகானா மினல் ஆமீன். சுரத்துல் அராப்ல ஒரு மனிதருடைய சம்பவத்தை சொல்றார். பெரிய மனிதர், மிகப்பெரிய மனிதர், முஸ்தஜாபு துஆ, துஆ கையேந்தினா துஆ உடனே கபூல், கேட்டது உடனே கிடைக்கும். அப்படி அந்தத்துல இருந்த ஒரு மனிதர் அவர் தான் பல்ஹம் பின் பாஹூரா. மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த ஒருவர், மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக துஆ செய்ய சொன்னாங்க அந்த மக்கள், மிஸ்ர் நாட்டு மக்கள் மூசாவும் மூசாவுடைய படையும் எங்களுடைய நாட்டை பிடிக்க வராங்க, அதனால நீங்க நாங்க மிஸ்ர்ல இருக்கிறோம், நீங்க அவருக்கு எதிராக துவாச்சீங்க. சொன்னார், எனக்கு அந்த வேலையை செய்ய இயலாதே, ஏன்னா அவருடைய மார்க்கமும் என்னுடைய மார்க்கமும் ஒன்றுதான், எனவே அவருக்கு எதிராக எனக்கு துவாச்சி இயலாது சொன்னார். அவங்க விட இல்ல, அவங்க வற்புறுத்தினாங்க. கடைசி கட்டம் இவர் துவாவுக்காக தயாரானார், துவாவு துவாச்சியதற்கான மலைக்கு ஏறினார். மலக்குமார் அவர் ஏறக்கூடிய அந்த குதிரையில போகக்கூடிய நேரத்துல குதிரையுடைய முகத்தை தட்டி விட்டாங்க. அவர் அந்த வேலையை செய்யாம இருக்க அவர் ஏறினார், கடைசியா துவா கேட்டார், அல்லாஹ் நாக்க பிளத்தி விட்டார். மூசாவும் மூசாவுடைய கூட்டமும் தோல்வி அடையோடும் என்று கேட்கறதுக்கு பதிலாக மூசாவும் மூசாவுடைய கூட்டமும் வெற்றி பெறோடும் என்று அவர் தன் நாக்க அல்லாஹ் பிளத்தி விட்டார். அவரோடு இருந்தவங்க கேட்டாங்க, நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, நீங்க இதற்கு சாதகமாக துவா கேட்கறதுக்கு பதிலாக பாதகமாக கேட்டிருக்கிறீங்க. மூசா தோல்வி அடையோடு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கூட்டம் அவங்களுக்கு தோல்வி அடையணும் என்று கேட்கறதுக்கு பதிலாக நீங்க வெற்றி பெறணும் என்று கேட்டுட்டீங்க. பலாம் பின் பாவுரா சொன்னார், அல்லாஹ் என்ன நாக்க பரப்பி விட்டான்னு சொன்னார். எங்களோட உடல் உறுப்புகள் அத்தனையும் ரப்புல் ஆலமீனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குமேலான்னு சொல்றது. எங்களால் ஒன்றும் செய்யலாம், இதனால் என்ன செய்யணும், ஒன்றும் செய்யலாம். அதனால தான் நபியுடைய துஆ, அல்லாஹும்ம இன்ன குலூபனா வனவாசியனா வஜவாரிஹனா பியதிக் லன் துமல்லிகனா மினா ஷைஆ ஃபஇதா ஃபஅல்த தாலிக பினா ஃபகுல் அன்த வலியனா வஹ்தினா இலா ஸவாயிஸ் ஸபீல். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹும்ம இன்ன குலூபனா, எங்கள் அனைவருடைய உள்ளங்களும் வனவாசியனா, எங்களுடைய இந்த நெற்றி முடிகள் வஜவாரியனா, எங்களுடைய அத்தனை உறுப்புகளும் பியதி உன்னுடைய கையில தான் இருக்கு, உன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. லன் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ, இதுல எதுவையும் எதையுமே நாம சொந்தமாக்கி கொள்ள முடியாது, இது எங்கள கட்டுப்பாட்டுல இல்ல, எங்கள சொந்தத்துல இல்ல. எங்களை கொண்டு எதையாவது செய்வதாயிருந்தால், எங்களை கொண்டு ஏதாவது செய்வதாயிருந்தால் நீயே பொறுப்பாக இருப்பாயா, எங்களுக்கு நேரான வழியை காட்டி தருவாயா. எவ்வளவு அருமையான துவாக்கள். வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களை கெட்டித்தனம், எங்களை திறமை, எங்கட அறிவு, எங்கட ஆற்றல் எல்லாம் என்ன, அல்லாஹ் தந்தது தான். அல்லாஹ் தான் இந்த எங்களை எங்கட ஒவ்வொரு நாடி நரம்புகள் அவன் கட்டுப்பாட்டில், அவன் தான் எங்களை இயக்கி கொண்டிருக்கிறான். எனவே அந்த பலாம்பின் பாவுரா துவா கேட்டால், ஒரு ஒன்றை கேட்டால் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அமைத்தார். கடைசியாகத்தான் பலாம்பின் பாவுரா சொன்னார், முசா அலை இஸ்லாமும் அவங்களோட கூட்டத்தார்களும் தோல்வி அடையணுமா இருந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னடா, அவர் அவருடைய படையோட வந்து கொண்டிருக்கிறார், உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய அழகான பெண்களை நல்ல அழகாக அலங்கரிச்சு அழகான பெண்களை முன்னால வைங்க, ஏதாவது சாமான்கள் விற்கிற மாதிரி உள்ள ஏற்பாடுகளை செய்யுங்க. அவங்க தூரத்திலிருந்து வராங்க, நீண்ட காலம் அணை மக்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த அழகான பெண்கள் இவங்களை சந்திப்பாங்க என்று சொன்னா, அவங்க இவங்களை சந்திச்சா அவங்கள யாராவது ஒருவர் இந்த பெண்ணை விரும்பிட்டாரேண்டா, தவறான முறையில நடந்து கொண்டாரேண்டா, அவங்களும் அவங்களோட கூட்டத்தார்கள் தோல்வி அடைவாங்க, நீங்களும் உங்களோட கூட்டத்தார்களை வெற்றி பெறுவீங்க. அதே போல செய்தாங்க. அதே போல வந்தவங்கள ஒருவர் ஒரு பெண்ணோட தவறான முறையில ஜினால ஈடுபட்டார், அதுக்கு பின்னால் அந்த பெண்ணை கொலையும் செய்தார். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களோட கூட்டத்தார்களுக்கும் அல்லாஹ் தோல்வியை உண்டாக்கினான், இவர்கள் வெற்றி பெற்றார்கள். மேலாக வெளியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில எங்களுக்கு அந்த பலாமின் பாவுராவுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒருவருடைய சம்பவத்தை எங்களுடைய அத்தாட்சி கொடுக்கப்பட்டவர் அந்த அத்தாட்சி கொடுக்கப்பட்டு அவ்வளவு உயர்ந்த ஒரு மனிதர் அது அப்படியே கலத்தி எடுக்கப்பட்டது. அதாவது ஆட்டுடைய தோலை முழுமையாக ஆற்றிலிருந்து கலத்தி எடுக்கிறதுக்கு சொல்றது, அதை போல அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமத் அப்படியே உரியப்பட்டது. அவர் முடிவு என்னவானது தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், மத்தலுஹு கமத்தலில் கல்ப், அவருக்கு உதாரணம் ஒரு நாய்க்கு ஒத்ததாக இருக்கிறது. முடிவு அப்படியாக மாறியது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, யார்கிட்ட விஷயத்திலும் எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கலாம். நாங்க எங்களோட மனசாட்சியை நோண்டிருக்குது. அதனால எப்பையும் முன்னேற்றத்துக்குள்ள வழி என்னடா, நாங்க முன்னேறோம் என்றதுக்குள்ள அடையாளம் என்னடா, எங்களோட குறை எங்களுக்கு விளங்குவோம். நாளுக்கு நாள் ஏண்ட குறை எனக்கு விளங்குதுன்னா நான் முன்னேறுறேன். எனக்கு ஏண்ட குறை விளங்குதில்லை, எனக்கு விளங்குறதே மக்கியவங்களோட குறைத்தானேடா, நான் நாளுக்கு நாள் கீழே போய் கொண்டிருக்கிறேன். நான் எந்த சுத்தத்தை கலைக்கிறேன், நான் அப்படி, நான் இப்படி, நாங்க போன அப்படி, இந்த வார்த்தைகளே அல்லாஹ் இருக்கிறது. சஹாபாக்கள்கிட்ட இருந்த விசேஷம் அதுதான். அவங்க முன்னேற அவங்களோட குறை அவங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சு அவங்கள அவங்களே முனாஃபிக்குன்னு சொல்லி கொண்டாங்க. இன்னைக்கு நாங்கத்தான், நாங்க மக்கியவங்களை தானே முனாஃபிக்குன்றோம், அவங்க அவங்களே முனாஃபிக்குன்னு சொல்லி கொண்டாங்க. அவர்களோட நான் பழகினேன், அவர்களை நான் பார்த்தேன், அவர்கள் ஒவ்வொருவரும் தனக்கிட்ட நயவஞ்சகத்தனம் இருக்கிறதாக பயப்படக்கூடியவங்களா இருந்தான், நயவஞ்சகத்தனத்தை பயப்படக்கூடியவங்களா இருந்தான். சம்பவம் எங்களுக்கு தெரியும். ஒரு காலையில அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபியை சந்திக்கிறார். கைஃபா அஸ்பஹ்தயா ஹந்தலா, ஹந்தலா எப்படி காலை ஆனீங்க, சோமா இருக்கிறீங்களா, அது மாதிரி அந்த அந்த அடிப்படையில கைஃபா அஸ்பஹ்தயா கேட்டார், எப்படி காலை ஆனீங்க. ஹந்தலா ரழியல்லாஹு அன்ஹு அவர் அவரது பேரை சொல்லியே சொன்னார், நாக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காகிட்டாருன்னு சொன்னாங்க. இது என்னடா, இது இப்படி சொல்றீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஹந்தலா ரழியல்லாஹு அன்ஹு, நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்க போல, ரசூலுல்லாஹ்வுடைய பயான்களை, புத்திமதிகளை கேட்க போல, சொர்க்கம் நரகத்தை பத்தி நாங்க கேட்கக்கூடிய நேரத்துல நேரடியா சொர்க்கத்தை பாக்குற மாதிரி, நேரடியா நரகத்தை பாக்குற மாதிரி இருக்கீங்க. அந்த அளவு அவங்களுடைய இமான் உறுதி சகாபாக்கள், அந்த அளவு உள்ளங்கள் வெளிச்சமானவங்களா இருந்தாங்க, அன்பு வெளிச்சமானவங்களா இருந்தாங்க. ஆனா நாங்க திரும்பி எங்களை மனைவி மக்கள் கிட்ட வந்தா, மனைவி மக்களோட சிரிக்கிறோம், கரைக்கிறோம், கேலி பண்றோம், பேசுறோம், இப்படி அங்க ஒரு மாதிரி இருக்கிறோம், இங்க இன்னொரு மாதிரி இருக்கிறோம், அங்க இருக்க போல அப்படி சொர்க்கம் நரகம் விளங்குற மாதிரி இருக்கு, அழுது கொண்டு கவலையோட இருக்கிறோம், வீட்டுக்கு வந்தா இப்படி சிரிச்சு கலைச்சு கேலி பண்ணி கொண்டு இருக்கிறோம், அப்ப அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி இருக்கிறது. இத சஹாபிய முடிவு செஞ்சு கொண்டா இது ஒரு முனாஃபிக் தலைமை. ரசூலுல்லாஹ் சொன்ன கருத்து அல்ல இது, அவங்களுடைய ஈமான் அந்த அளவு உறுதியா இருந்தது, அவரே அவரை முடிவு செய்த அளவுக்கு ஈமான் உறுதி. அனுமதிக்கப்பட்டதையும் இது பாவமோ, இது தவறோ, இது குற்றமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கல்வி வெளிச்சமா இருந்துச்சு. சொல்லுவாங்களே, ஹசனாத்துல் அபரார் சையாத்துல் முகர்ரபீன், சாதாரண நல்ல மக்களுடைய நன்மைகள், அவங்க நன்மைன்னு செய்யறது அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்களுக்கு பாவமா இருக்குமா, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க அவங்க பார்வையில் அது குற்றம், அது தவறு, ஏன்னா அவங்க அல்லாஹ்வுக்கு அவ்வளவு நெருக்கம். இதே போல சஹாபாக்கள் இந்த அனுமதிக்கப்பட்ட இந்த சஹாபியுடைய விஷயத்துல நாங்க விளங்கிக் கொள்ள, அனுமதிக்கப்பட்டத பொதுவாக மனைவி மக்களோட இருக்க போல அவங்களோட சந்தோஷமா இருக்கிறது, சிரிக்கிறது, கலைக்கிறது, பேசுறது, இப்படித்தான் இருக்கும். இது வீட்டுக்கு போனா முகத்துல பாயிறதும் சல் பல் இருக்கிறதும் பெற்றோர்கள் சில மாப்பமா வீட்டுக்கு வரக்குள்ள பிள்ளைகளுக்கு பயம், மனைவிக்கு சரியான பயம், வந்தா இப்ப ஊட்ட பிறட்டுவார், சத்தம் போடுவார், ஏற்றுவார், அடிப்பார், அப்படித்தான் இருப்பார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அது ஒரு நல்ல மாப்பிள்ளையுடைய அடையாளம் இல்லை. நல்ல மாப்பிள்ளை சொன்னாங்களே, மாப்பிள்ள மாதிரி சிறந்த மாப்பிள்ளை யாருன்னு சொன்னாங்க, அவர் அவருடைய மனைவி மக்களுக்கு யார் திறந்தவரோ அவர் தான். அப்ப மனைவி மக்களோட நாங்க சிரிக்கிறது, பேசுறது, கரைக்கிறது, அவங்களோட ஜோக் பண்றது அனுமதிக்கப்பட்ட முறையில மேலான சொல்ல இப்படிதான் இருக்கும். பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும், மனைவி எதிர்பார்த்து கொண்டிருக்கணும், இது எங்களா இவர் வீட்டுல இருந்து போவார் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறேன்டா, அவர் நல்லவராயிருக்கல. கண்ணியத்துக்குரிய மேலாண்மை இந்த பகுதி முக்கியமான ஒரு பகுதி, முக்கியமான ஒரு விஷயம். இந்த சைட் எங்கள கூடுதலான கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க வெறுமனே கல்விகளை சம்பாதிச்சு கொடுக்கிறதால அவங்கள திருப்திப்படுத்தாதே, அவங்க தேவைகளை வெறும் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யறது அல்ல, அவங்களோட உள்ளங்களை சந்தோஷப்படுத்துறது, நல்ல அகலாக்கோட நடந்து கொள்றது, அன்பாக பண்பாக நல்ல தன்மைகளோட நடந்து கொள்றது, இதுதான் எதிர்பார்க்கப்படவில்லை. அல்லாஹு இதுதான் எங்களுக்கு நபியாக கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடங்கள். இதுதான் எங்களை பத்தி பஜார்ல கேட்டு பாருங்க என்றாங்க. பஜார்ல கேட்டு வேலை இல்ல, பஜார்ல கேட்டு வேலை இல்ல, பஜார்ல கொடுக்கல் வாங்கல் இவற்றை நல்லா இருக்கும். அது ஒரு முக்கியமான பகுதி. அதே நேரத்தில் இவர்கள் சரியாக உத்தர பத்தி கேட்கிறேன்னா அவங்க மனைவி மக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம், வீட்டுல விசாரிச்சு பார்ப்போம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நல்ல பண்புகள் இருக்கிறேன், அதுக்கு அது அதை அடிக்க ஒன்று இல்லை, அதுக்கு கிடைக்கிற அந்தஸ்து வேற ஏதாவது கிடைக்க போறது இல்லை. பெரிய அந்தஸ்துகள் எல்லாம் வச்சிருக்கிறார், நல்ல தன்மைகள். மேலான சகோதரர் எனவே ஹதரத் ஹம்சா ரலி அல்லாஹு தஆலா இப்படி சொன்னதோட அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இந்த நிலைமை தானே என்னுடைய நிலைமையும், இவர் சொல்ற மாதிரி தானே நானும் இருக்கிறேன். அதனால வாங்க போ ரசூலுல்லா இடத்துல போய் விஷயத்த சொல்லி கேட்டா ரசூலுல்லா சொன்னாங்க, நீங்க சொல்வதை போல என்னுடைய மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய நேரத்துல, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்துல, எந்த பயபக்தியோட எந்த நல்ல அந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அப்படி தொடர்ச்சியாவே இருந்துட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? மலக்குமார் நேரடியா உங்களுக்கு முன்னால வந்து உங்களோட முசாஃபா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, சலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க படுக்கக்கூடிய படுக்கைகள் வீடுகளுக்கு வந்துருவாங்க, வந்து உங்களோட முசாஃபா செய்வாங்க, பாதையில போகக்கூடிய வரக்கூடிய நேரத்திலேயும் மலக்குமார் முசாஃபா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, சலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அப்படி இன்னொரு கட்டத்துல இப்படி இருக்கிறது தவறில்லை என்ற விளக்கத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்க எங்கட காலங்கள் நேரங்கள் போய்கொண்டிருக்குது, வயசு போய்கொண்டிருக்குது, மௌத்து ரொம்ப வேகமா வந்து கொண்டிருக்குது. ஏன்ட உங்களோட சொந்த வாழ்க்கையில என்ன மாற்றங்கள், என்ன திருத்தங்கள், ஏன்ட சொந்த அமளி பாதத்துடைய விஷயத்துல நான் எப்படி இருக்கிறேன், முதலாவது அஞ்சு நேர தொழுக ஏண்ட எப்படி இருக்கு? மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க சும்மா பெருசா தடமாற தேவையில்லை, அலட்டி கொள்ள தேவையில்லை. ரிஸ்குடைய விஷயத்துல நாங்க எங்களையே போட்டு சும்மா எங்கட தலைய நாங்க எங்களையே கஷ்டப்படுத்திக் கொள்வோம். அஞ்சு நேர தொழுகைய பேணுதலா பக்குவமா இமாம் ஜமாத்தோட அவ்வளவு பக்தில தொழுதாலே போதும், ரிஸ்குடைய வாக்கல் தரப்படும், ரிஸ்குடைய வரக்கத்துக்கு அதை ஒன்றே போதும். அடிப்படையான விஷயம் அது, இது அல்லாஹ் வாக்களித்த விஷயம். நபி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, ரிஸ்குடைய வரக்க தொழுகையத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறார், குறைக்க மாட்டாங்க. சோதனை அல்லாக்கு என்று கை முடிக்கினா அல்லா குறைப்பானா? அல்லாஹ் சொன்னதை செஞ்சு அல்லாஹ் குறைப்பானா? விஸ்கேன எங்களை கெட்டித்தனத்தில இருக்குது, எங்களை திறமையாலையா பணம் கிடைக்குது, எங்களை யாவரங்கள் எங்களை திறமையாலையா நடக்குது, எங்களால ஒன்றுமே இல்லை. மேலான சோதனை சில நேரம் சீசன் என்று பெருசா ஏற்பாடோட எதிர்பார்ப்போட இருக்கிறோம், ஏனைய நாட்கள் இல்லாத இருக்கிறதா எவரமும் இல்லை. சில காலங்கள்ல சில காலத்துல இன்னைக்கு சும்மா வீட்டுல இருக்கிறது முசுப்பா இருக்கு, கடையை சும்மா போய் துறப்போம் என்று திறந்தா என்னைக்கு நடக்காத யாவரம் நடக்குது. அப்ப ரப்புடைய விஷயம் தான், அல்லாஹோட சம்பந்தப்பட்ட விஷயம். ரிஸ்க்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு, மௌத்தை விட ரிஸ்க் உறுதி. ஏன்னா ரிஸ்க் முடியாம மௌத்து வரையலாது, ரிஸ்க் முடிஞ்சாதான் மௌத்து வரையணும், ரிஸ்க் முடிஞ்சாதான் மௌத்து வரையணும். அப்ப மௌத்தை விட உறுதியான விஷயம் தான் ரிஸ்குடைய விஷயம். ஏதோ ஹலாலான ஒரு இஸ்லாத்து அனுமதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு முறையுண்ட நாங்கள் கையாளுறது முயற்சி செய்யறது அது கட்டாயம். யாரையும் எதிர்பார்க்க கூடாது, யாத்தையும் கையேந்த கூடாது. கையேந்திரது ஆக கெட்ட பழக்கம், எங்கட சமுதாயம் தான் அதுல முன்னணியில் இருக்கேன்னு சொல்லுவோம். இந்த தமிழ் மக்களை பாருங்க, கிட்டத்தட்ட 30-32 வருஷமா யுத்தம் நடந்துச்சு, அதுல எவ்வளவு விதவைகள் இருப்பாங்க, எவ்வளவு அனாதைகள் இருப்பாங்க, எவ்வளவு சொத்துக்களை வீடு வாசல்களை இழந்தவங்க எரிப்பாங்க. அவங்க பிச்சை வாங்குறாங்களா பாருங்க, கொஞ்சம் பிச்சை வாங்குறவங்க தமிழ் மக்கள் இருக்கிறாங்களா? பார்க்கவே இல்லை, மிக குறைவு. 100 பேர்ல 5 பேராவது இருக்கிறது சந்தேகம். ஆனா எங்க சமுதாயத்துடைய நிலைமையை பாருங்களேன், மேலான கண்ணியமானத்துல யாரு கையேந்த ஆரம்பிக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு வறுமையுடைய வாசலை திறந்து விடுவான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவரை எப்பயும் கேட்டுக்கொண்டே சாயிப்பார். இந்த மக்களை திருப்திப்படுத்தாது, எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. திட்டத்திலையும் கூட அப்படி ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னால கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அவட நிலைமையை விளங்கி அவங்க அழைச்சி அவருக்கு அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு ஏற்பாடுகளை முழு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தும் கொஞ்ச நாள்ல பார்த்தா அதே இடத்துக்கு திரும்ப வந்திருக்கிறார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்கள், இதுக்கு ஒரு முடிவுண்டு வரணும். இதுக்கு ஒரு முடிவுண்டு எதுக்கே நேராமை இல்லை. முயற்சி செஞ்சா நாங்க யோசிச்ச வேண்டாம், ஒரு திட்டம் போட்ட வேண்டாம், இது எல்லாத்தையும் இல்லாமக்கணும். இந்த பிச்சை வாங்கினத்தை இல்லாமக்கணும். ஜகாத்துகளை தனியா எங்கட நாட்டு, இது ஒரு சிறிய நாடு, முஸ்லீம்கள் ஒரு சிறிய கூட்டம் இருக்கிறோம். இந்த இருக்கக்கூடிய சகோதரர்கள் சரியா ஜகாத்தை பார்த்து சரியான முறையில பார்த்து கணக்கெடுத்து உரிய காலத்துல உரியவங்களை தேடி சரியா ஒப்படைப்பாங்க. இருந்தா இந்த வறுமை அப்படியே இல்லாம போயிடும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல ஆப்பிரிக்கால ஜகாத்த கொடுத்த ஆள் இல்ல, அதாவது ஜகாத்த எடுத்த ஆள் இல்ல. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை அவங்கள்ட்ட கேட்டாங்க, அந்த அந்த நாட்டு மக்கள் அந்த பொறுப்பானவங்க, நாங்க இப்ப எல்லாருக்கும் ஜகாத் கொடுத்துட்டோம், இன்னும் ஜகாத் தள்ளி இருக்கு, என்ன செய்ய? திருமணம் செய்ய இருக்கிற மாப்பிளமார், கல்யாணம் முடிக்க இருக்கிற மாப்பிளமார், அவங்களுக்கு கொடுக்கற ஜகாத், சரி அவங்களுக்கும் கொடுத்தாச்சு, இன்னும் பேலன்ஸ் இருக்கு, என்ன செய்ய? அப்பதான் சொன்னாங்க அனுப்பி வைங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சீதனம் எடுக்கிறது இல்லை இஸ்லாமிய முறை. அது ஹராம், அது தடை செய்யப்பட்டோண்டி. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, நபி வெறுக்கக்கூடிய ஒரு செயல். ஆண்களை பொறுத்தவரையில அவங்க கொடுத்து மகர் கொடுத்து அதுக்குள்ள முழு ஏற்பாடுகளை செஞ்சு கணவன் பொறுப்பு, மனைவி மக்களுக்கு உண்ண உடுக்க குடிக்க நோய்வாய்ப்பட்ட மருந்துக்குள்ள ஏற்பாடுகள் ஏதோ ஒரு அமைப்புல அந்த மனைவி மக்களை நரக நிறுத்தது பார்த்தா முழு பொறுப்பும் கணவன். மனைவியுடைய பொறுப்பு என்ன கேட்டீங்கன்னா, எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் அல்லாத விஷயத்துல மாப்பிள்ள ஒரு ஹராத்த செய்ய சொன்னா அதுக்கு வழிபடையாது. எந்த மனைவிக்கு அடிப்பணி அனுமதி இல்லை. அல்லாஹ் கடமையாக்கின உண்ட மாப்பிள்ள செய்ய வானவேண்டா, அதுக்கு கட்டுப்படையாது. அல்லது அல்லாஹ் ஹராமாக்கின உண்ட மாப்பிள்ள செய்ய சொன்னா அதுக்கும் கட்டுப்படையாது. அல்லாஹ்விட மிஞ்சியவர் இல்ல மாப்பிள்ள. அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தது தான் கடவுள், அதுக்கு பின்னால தாய் தந்தையர்கள். அதனால செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாத வரையில அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைய நிறைவேற்றிய பின்னாக முடியாதுன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளையில திருப்தி அடையாம ஒரு பெண் சொருக்கம் போவேன். இது பெண்ணுக்கு சொல்லப்பட்ட விஷயம், இது பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ஆண்கள் அவங்கள கையில விளங்கிக் கொள்ளும். இணையால இந்த மனைவியுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுதா, ஹக்குகள் நிறைவேறுதா? இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கவலையான விஷயம். வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, பெண்கள் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறார். அதுல குறிப்பாக நான் நேற்றும் கூட இந்த செய்திகளை கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை. இஸ்லாத்துக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள சகோதரர்கள் பல முஸ்லீம்கள், பரம்பரை முஸ்லீம்கள் ஆண்கள், அவங்க அந்நிய பெண்களோட தொடர்பு கொண்டு அவங்களை இஸ்லாத்துக்கு எடுத்து கல்யாணம் முடிக்கிறாங்க. முடிச்சு ரெண்டு ஒரு பிள்ளைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் இன்னொரு பெண்ணின் பக்கம் இவர்கிட்ட கவனம் போகுது. வேளாண் இந்த பெண்ணை ஏற்கனவே அந்த குடும்பத்துல உள்ளவங்க பெண்ணுடைய குடும்பத்தார்கள் ஒதுக்கிடுறாங்க. நீ இஸ்லாத்துக்கு போனா அப்படியே போயிரு, நீ இந்த பக்கம் வந்துடாத என்று அனுப்பி விட்டுறாங்க. மாப்பிள்ளையுடைய குடும்பத்தார்கள் இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்வது மிக குறைவு. தவறாது இவரை குற்றம் சொல்றாங்க, இல்ல அந்த பெண்ணை குற்றம் சொல்றது சரியில்லை. மேலான சோதர்களே, அப்ப அந்த பெண்ணை இந்த குடும்பத்தை மாப்பிள்ள வீட்டார்களும் ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் ஏற்றுக்கொள்றாங்களும் இல்ல. இந்த கணவன் முறக்கட்ட தனமா நடந்து கொண்டா, இந்த பெண்ணுக்கு அநியாயம் செய்தா, இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? நேற்று கூட அந்த பெண்மணி அக்கவுண்டன்ட் படிச்ச ஒரு பெரிய பட்டதாரி, ஒரு உயர்ந்த ஒரு இடத்தில் உள்ள ஒரு பெண் ஒரு முஸ்லிம் சகோதரர் முடிச்சிருக்கிறார். அவரால் நடக்கக்கூடிய அநியாயத்தை சொல்லி சொல்லி அந்த பெண் கண்ணீர் வடிக்கிறார். என்னுடைய நிலைமை என்ன? எனக்கு அங்கே போய்கொள்ளவும் மேலாதே, நான் அங்கே போக தயாரும் இல்லை, நான் செத்தா நான் இஸ்லாத்திலே தான் தாவணும் என்ற உறுதியை சொல்ற அந்த பெண்.
அது என்னுடைய கணவன் எனக்கு இப்படி செய்கிறார், இப்படி அநியாயம் செய்கிறார், காயப்படுத்துகிறார், அடித்து காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கவலையை யாருக்கிட்ட சொல்ல, எனக்கு சொல்றதுக்கும் யாரும் இல்லை. சோக கலைகள் தான் மேலான தவறுகளே. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்டவங்களோட பொறுப்பா, இது குறிப்பிட்ட பவுண்டேஷன் பொறுப்பா, இது நிதா பவுண்டேஷன் பொறுப்பா, இது அவ்வளவு முஸ்லீம்களுடைய பொறுப்பு. இது ஒவ்வொரு குடும்பத்தார்களும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்களுக்கு பொறுப்புதாரிகள். இந்த இஸ்லாம் எங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, முழு மனித சமுதாயத்துக்கும் சொந்தமானது. மக்கள் தீனின் பக்கம் மாறாங்க, இஸ்லாத்தின் பக்கம் மாறாங்க, ஏதோ ஒரு அமைப்புல வராங்க, படிச்சு வாராங்க, விளங்கி வாராங்க, திருமண தொடர்புல வாராங்க, சிலவங்க கஷ்டத்துக்கும் வாராங்க. வாரவங்களை வரவேற்கணுமே, அவளை ஆதரிக்கணுமே, அவருக்கு இமான் இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கணுமே, அவர் முஸ்லிமா வாழ்றதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணுமே. அவங்க இருக்கிற இடத்திலே அவங்களுக்கு தொடர்ச்சியா இருக்கேடாது. ஏண்டா ஒரு 30 வயசு ஒருத்தர் இஸ்லாம் சேர்த்து போடுறாருன்னா, ஆணோ பெண்ணோ அவங்க 30 வருஷமா அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க, அந்த இடத்துல அவர் முஸ்லிமாக இருக்கேடாது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கல்லடிப்பாங்க, அவங்களை நோயிப்பாங்க, கஷ்டம் கொடுப்பாங்க. அப்ப அவங்கள ஒரு இஸ்லாமிய சூழலுக்கு இருக்கும், அதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்யும். இதுக்குத்தான் இஸ்லாத்துக்கு வந்தவங்களோட ஜகாத்துடைய பங்கு ஒன்று இருக்கு, அந்த பங்கு ஒப்படைங்க. இவங்களை தேடி பார்த்து அவங்களுக்கிட்ட ஒப்படைங்க, அதன் அதுக்கு பொறுப்பா இருக்கிறவங்களை பார்த்து ஒப்படைங்க. அமானிதம் இது மேலான சோதர்களே. எங்களோட பொதுப்போக்கால, எங்களோட கவலையினத்தால மக்கள் இஸ்லாத்த விட்டு வந்தவங்க திரும்பி போவாங்கடா, நாங்க அவ்வளவு பேரும் அல்லாக்கு பதில் சொல்லுவோம். இதுக்கு ஒரு பவுண்டேஷன் தேவையில்லை, சரியா பார்த்தா. ஆனா இது கவனம் எடுக்கப்படாததுனால தான் யாராவது இருக்கு முயற்சி செய்யணுமே. இது ஒரு பாரிய பொறுப்பே. மாஷால்லா, மதரசாக்கள், உலமாக்கள், ஆண்கள் மதரசா, பெண்கள் மதரசா, எங்களை மஸ்ஜிதுகள் எல்லாம் சிறப்பா இருக்கிறேன், எல்லா முயற்சிகளும் நடக்குது, பயான்கள், விளக்கங்கள், வணக்கத்தை கொடுத்துப்படுவது. ஆனா தீனுடைய பல பகுதிகள் கவனம் செலுத்தப்படாமல், இது எங்களை ஒரு பாரிய பொறுப்பு. இன்ஷா அல்லாஹ், நாங்கள் உறுதியாக சொல்றேன், அல்லாஹ் அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் சொன்னதை செய்வான். மேலான சொல்ல மக்கள் கூட்டம் கூட்டமா வர இருக்கிறாங்க. குடும்பம் குடும்பமா அல்ல, கிராமம் கிராமமா இஸ்லாத்துக்கு வருவாங்க வரக்கூடிய காலங்கள்ல. அப்ப அந்த டைம்ல என்ன செய்யறது, தடமாறி வேலை இல்ல, அதுக்கெல்லாம் நாங்க தயாராகும், அதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்யணும், அதுக்குள்ள முயற்சிகள் அவ்வளவு பேரும் ஈடுபடணும். ஒவ்வொரு ஊர்ல உள்ளவங்களும், ஒவ்வொரு மஹல்லாவாசிகளும், ஒவ்வொரு டிரஸ்டி போர்ட்ல உள்ளவங்களும், உலமாக்கள், பொதுமக்கள், வசதி உள்ளவர்கள், தலைவர்கள், பொறுப்புதாரிகள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, அறிவுடையவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க. நாங்கள் யோசிக்கிறோம், சண்டை பிடிக்கிற காலம் இல்லை, சண்டை பிடிச்சது போதும். இந்த கருத்து வேறுபாடான விஷயங்களை சொல்லி சொல்லி தக்கீர் கெட்டத்தையும் அல்லது வேற குழு தோதரத்தையும் பேசிக்கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு ஊரை பங்கு போட்டுக்கொண்டு அடிச்சு கொண்டிருக்கிற காலம் இல்ல. அவங்க அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதன்படி அவள் செய்யுங்க. குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது, யார் யாருக்கு எவ்வளவு குர்ஆன் ஹதீஸ விளங்கணுமோ விளங்குங்க, அவங்க அவங்களுக்கு என்ன எந்த அடிப்படையில் அந்த குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் அவள் செய்யணுமோ செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை, அது அவங்களோட சொந்த விஷயம். நாங்க எல்லோரும் ஒன்று கூடி நாங்கள் ஒற்றுமையாகி நாங்க இந்த மற்ற மக்களோட விஷயத்துல இந்த அமானிதத்தை நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்றாமல் இருக்கிறோம், பாரிய ஒரு பொறுப்பை செய்யாம இருக்கிறோம். உண்மையிலே சொல்ல போனா நாங்க பெருசா பயான் பண்ண வேண்டிய தேவையில்லை. எங்களோட முஸ்லிம் சகோதரர்கள் அவங்க அவங்களோட கொடுக்கல் வாங்கல இஸ்லாமிய அமைப்புல நேர்மையாக சரியாக செஞ்சு இந்த மற்ற மக்களோட நல்ல அஹ்லாக்கோட நல்ல பண்பாக நடந்து கொண்டாலே போதும், மக்கள் இஸ்லாத்துக்கு வர பயான் தேவை. எங்களோட பயான் என்றா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, குர்ஆன் ஹதீஸ பாக்குறதுக்கு என்றா நல்ல சிறப்பா தான் இருக்குது, ஆனா முஸ்லீம்களை பார்க்க கொள்ளத்தான் இஸ்லாம் வெறுக்குது. அந்த நிலைமையில தான் மக்கள் சொல்றாங்க. இந்த பேஜ் அவங்க அவங்க சொல்ற கருத்துக்களை நான் சொல்றேன், உங்களுக்கு உங்களுக்கும் தெரிஞ்ச கருத்துக்கள் தான் இது. இந்த குர்ஆன் ஹதீஸுக்கும் இஸ்லாம் முஸ்லீம்கள் இப்ப வாழக்கூடிய இஸ்லாத்துக்கும் தொடர்பே இல்லைன்றாங்க. வாரவங்க ரொம்ப வேகமா இருக்கிறாங்க, வாரவங்க ஆத்திரப்படுறாங்க. இவ்வளவு உண்மையான இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர் அன்றைக்கு சொல்றார், இந்த செய்தி எனக்கு கொஞ்சம் நேரத்தோட சொல்லியிருந்தீங்கடா, என்ற தாய், என் அம்மா, என் தாயையும் நெருப்புல இருந்து பாதுகாக்க இருந்துச்சேன்னு சொல்றாரு. எவ்வளவு கவலையான செய்திகள். இந்த இஸ்லாத்துடைய செய்தி எனக்கு கொஞ்சம் நேரத்தோட கிடைச்சிருந்தா, எங்களோட அம்மா செத்து போய் 2 மாதம் தான் ஆகுது, என் அம்மாவும் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க, அவங்களும் நெருப்புல இருந்து தப்பிருப்பாங்க. இங்கே சொல்றாங்க, அங்க எங்களை எடுத்து காட்டி கொடுப்பாங்க. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க எங்களோட சொந்த விஷயத்துல கவனம் செலுத்தோம், எங்களோட கொடுக்கல் வாங்கல்களை சீராக்கும். நன்றி உள்ளவர்களா இருக்கும். பஜார்ல நாங்க பாக்குற ஒரு காதால கேட்கிற யார கேட்டாலும் பொதுவா அல்லா எவ்வளவு ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு எங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறார். சிலவங்க பேசினாவே பஞ்சத்தை தான் பாடுறது, எப்ப கேட்டாலும் கஷ்டம், எப்ப கேட்டாலும் இல்ல, எப்ப கேட்டாலும் அப்படி. இந்த வார்த்தை அல்லாக்கு வெறுப்பான வார்த்தை. எல்லா நிலைமையிலும் அல்லாக்கு சுக்குறு செய்யும், அதைத்தான் அல்லா எதிர்பார்க்கிறார். எல்லா நிலைமையிலும் யாரும் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இல்லாட்டியும் அல்ஹம்துலில்லாஹ். இது இருந்தாலும் அப்படித்தான், இல்லாட்டியும் அப்படித்தான். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் அளந்தது கிடைச்சேன்னு சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ அல்லாஹ் எங்க தேவையை பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறார், ஏதோ சாப்பிடுறோம் குடிக்கிறோம் முடுக்கிறோம், சாதாரண அமைப்புல சரி ஏதோ தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல எங்க நோக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். யாரெல்லாம் அவர் மன் அஸ்லம, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், முஸ்லிமா இருக்கிறார், அவருக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர் போதுமாக்கி கொண்டாரே, அந்த மனிதர் நிச்சயமா வெற்றி பெற்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ் தேவைக்கேற்ற மாதிரி ரிஸ்க் கொடுத்தார், அவருக்கு கொடுத்ததை கொண்டு அவர் போதுமாக்கி கொண்டார். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, வசதி உள்ள சகோதரர்கள், அவங்க அவங்களுக்கு ஒரு சோதனையுடைய அடிப்படையில தான் எல்லாம் வசதி வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். பணக்காரர்கள் அவங்களோட கெட்டுத்தனத்தால இல்ல, அல்லாஹ் அல்லாஹ் சோதனையுடைய அடிப்படையில பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த பணங்களை சரியான முறையில செலவழிக்கும். இப்ப இந்த லீவ் காலங்கள், இப்ப டிசம்பருடைய கடைசி நாட்கள்ல இருக்கிறோம், மக்கள் பயணங்கள் போவாங்க, ட்ரிப்புகள் போவாங்க வருவாங்க. இந்த காலங்கள் மக்கள் இந்த கிறிஸ்மஸ் அல்லது இந்த 31st நைட் இப்படி பல அமைப்புகள்ல மற்ற சகோதரர்கள் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கைன்றது துனியா தான், அவங்களுக்கு சொர்க்கம் துனியா தான். அப்ப அவங்களுக்கு அனுபவிக்கணும், அவங்க இங்கே தான், அந்த அடிப்படையில அவங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு அப்படி இல்ல, மேலான சொல்ல எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்குள்ள இடம் இதா இல்ல. மௌத்துக்கு பின்னால்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறார், அங்க பெரிய ஏற்பாடுகள் தயாரா இருக்குது. அதனால நாங்க இவங்களை போல கொண்டாட இயலாது, கொண்டாட்டம் எங்களுக்கு இல்ல. இந்த மாற்றமான அமைப்புல கொண்டாட இயலாது. மது வருந்தது ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு துனியால குடிப்பாங்களோ மது அருந்துவாங்களோ அவங்க சொர்க்கத்தில் அனுபவிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால வேளாண் சோர்ல என்ன செய்ய, வருஷத்துக்கு ஒரு தடவை தானே, எந்த நாளும் இல்லத்தானே, கூட்டாளிமாரோட நானும் இப்படி சேர்ந்து போறது எந்த நாளும் இல்லத்தானே. இந்த இந்த மாற்றமான கருத்துக்களை சொல்லி, ஆட்களை சமாளிக்கிற கருத்துக்களை சொல்லி ஹராம் செய்யவே கூடாது. பாவங்கள் பயங்கரமா நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும் வேளாண் சோர்லே. அந்நிய மக்களோட விஷயம் அல்ல, எங்களோட விஷயத்தை வச்சுதான், எங்களோட செயலை வச்சுதான் முடிவுகள் வரும். மதுபானங்கள் அது அது கிட் பண்ணவும் இயலாது. எது எதை எதை குடிக்கிறது சாப்பிடுறது ஹராமோ அதை விற்கவும் இயலாது, அதை கிஃப்ட் பண்ணவும் இயலாது, அதை வித்து லாபம் எடுக்கவும் இயலாது. ஹராம் அது எல்லாம் ஹராம் தான். போத்தல் ஒன்று கிஃப்ட் பண்ண இயலுமா என்றா, ஏன் ஹராம். அதுக்கு பதிலாக வேற ஏதாவது அப்படியே செய்யத்தான் ஓடும் என்று அவங்க எதிர்பார்க்கிறாங்க. சல்லிய கொடுங்க, அல்லது வேற ஏதாவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றை கொடுங்க, அப்படியே செய்யத்தான் ஓடும் என்ன, பிரச்சனை இல்லை, வேற வழி இல்லை என்ன. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த 31st இரவை கொண்டாடுறது அதுல ரத்திஞ்சா, ரத்திஞ்சாவே ஹராம் தான. வீண் நிறையம் செய்வது ஹராம், எல்லா வீண் நிறையங்களும் ஹராம். ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, ஒரு வெளிச்சம் ஒன்று வருவது, அது தள்ளி பத்த வைக்கப்படும், தள்ளி நெருப்பாலே எரிக்கப்படும். தள்ளியை எரிக்கிறது ஹலாலா ஹராம், ஹராம். சிகரெட் குடிக்கிறதோ அல்லது இந்த இந்த வஸ்துக்கள், இந்த ஸ்மோக்கிங் இருக்குதே, புகைத்தல் ஹராம் என்று சொல்றது காரணமே ஹராம். ஏன் ஹராம்? சல்லிய பத்த வைக்கப்படும். எல்லா வீண் நிறையமும் ஹராம். அடுத்தது குள்ளுமா எதிர்நூலில் பதனி போவ ஹராம். உடலுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அத்தனை பாவினைகளும் ஹராம். முழு உலகத்துடைய வைத்தியர்கள் சொல்றாங்க, படித்த மக்கள் சொல்றாங்க, இந்த புகைத்தலால, இன்றைக்கு புகைத்தல் மட்டுமல்ல எத்தனையோ பாவினைகள், மருந்தே குடிச்சிருந்தாங்க, எத்தனையோ வகையான டேப்லெட்டுகள், எத்தனையோ வகையான மாற்றமான பாவினைகள் குடிச்சிருக்கிறாரா என்று விலங்குகள் இல்லை, நாட்டமும் இல்லை, மனமும் இல்லை, அவர் இருக்கிறார்.
ஆனா ஏதோ பாவிச்சிருக்கிறார். இந்த அத்தனை பாவினைகளும் ஹராம், இதை கொண்டு வருவது ஹராம், இதை விற்கிறது ஹராம், அதுக்கு உதவியா இருக்கிறது ஹராம், எல்லாம் ஹராம். அதனால உள்ள அத்தனை வருமானங்களும் ஹராம். யாருக்காவது சதக்கா கொடுத்துட்டு பள்ளி கட்டத்துக்கு நான் ஒரு மாற்றமான வியாபாரத்தை செஞ்சு கொண்டு பள்ளிக்கு சதக்கா கொடுத்து அல்லது குமர் காரியத்தை செஞ்சுட்டு ஆளாளாக்கி கொள்ளாது, அப்படி ஆளாளாவது இல்லை. அதனால வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப ஏன் இது இந்த புகைத்தல் ஹராம் அல்லது அதை போல உள்ளது எல்லாம் ஹராம் என்ன? உடலுக்கு பாதிப்பு உண்டாது. குடிக்கிறதுக்கு அந்த நேரத்துக்கு அது நல்லா இருக்கு, என்னோட சொந்த லாபத்தை மட்டும் பாவிச்சா பார்த்தா சரியா? நான் இந்த பாவினைகளை பாவிச்சு என்ன கிட்னி பழுதாகி என்ன ஈரல் அல்லது கரைஞ்சி அல்லது நான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அல்லது ஏதாவது ஒரு பயங்கரமான நோய் எனக்கு வந்தா அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்க இவரு அப்படியே படுத்த படுக்கை காமிச்சாருண்டா, இவர்த மனைவியுடைய நிலைமை என்ன, இவர்த பிள்ளைய நிலைமை என்ன, இவங்களுடைய எதிர்காலங்கள் என்னவாகும், அந்த பெண் லைஃபில் கெட்ட ஊடுடா போகணும், அப்படி போன இடங்களை தவறாக பாவிக்க கூப்பிடுறாங்க, தவறான தொடர்புக்கு கூப்பிடுறாங்க. இது நான் சொல்றது எல்லாம் உறுதியான செய்திகள், நேரடியாக பார்த்து கேட்ட விளங்கின விஷயங்களை சொல்றேன், நான் சும்மா சொல்ல இல்ல. என்ன மாப்பிள்ள இருக்கிறார், அவர் நோயாளியா இருக்கிறார், படுத்த படுக்கையில் இருக்கிறார், அவர் கட்டிலோடு இருக்கிறார், பிள்ளைகளுக்கு வயசு வருவது, இந்த தாய் தட்ட தனிய மூணு நாலு அஞ்சு பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு, அதுக்குள்ள ஏற்பாடுகள், சாப்பிடணும், குடிக்கணும், தூங்கணும், கடைசியை கட்டான நிலைமையில இந்த பெண்கள் விபச்சாரத்தை ஈடுபடுறாங்க. நாங்க விபச்சாரம் ஹராம் என்று சொல்றோம், ஹராம். ஆனால் கஷ்டத்துக்காக போறவங்க பலர்கள் இதெல்லாம் எங்கட இதெல்லாம் யோசிக்கணும். மேலான சோர்களே, ஏண்ட அற்ப இன்பத்துக்கு நான் கொஞ்சம் குடிச்சா எனக்கு இன்பமா இருக்கு, எனக்கு அதுல ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு கிடைக்கும் என்னதாவது, என் அற்ப இன்பத்துக்காக நான் இப்படி பெரிய ஒரு அநியாயத்தை செய்கிறேன், என் மனைவியுடைய ஹக்க பாலாக்குறேன், என் பிள்ளை ஹக்க பாலாக்குறேன், எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய குற்றம். எனவே இதுவரை அழப்பிச்சு வெளிநாடுகள் இருந்து இதை விட்டு சம்பாதிக்கிறவங்க எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்யறாங்க, நாலு பேர் தொண்டு அவங்க வாழ்றாங்க. அதனால மேலான சொல்லே, வருமானத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாஜிபிலும் சம்பாதிக்கிறதுல நல்ல முறைகளை கையாளுங்க, ஹலாலான முறைகள், துப்புரவான முறைகள், கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் வரக்க செய்வார். கொஞ்சம் ஒரு நேரம் சாப்பிட்டு இன்னொரு நேரம் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல. வேளாண் சகோதர்களே, பெரியவர்களே, ஹலால கொண்டே போதுமாக்கிக் கொள்வோம். நபியுடைய துவா அதுதான், அல்லாஹ் மக்பினி பி ஹலாலிக் அன் ஹராமிக் வாக்னினி பி ஃபத்லிக் அம்மன் சிவா, யா அல்லாஹ் எனக்கு ஹலால கொண்டே போதுமாக்கிறியாள், ஹலால கொண்டே போதுமாக்கிறியாள், உன்னுடைய அருளை கொண்டு, பி ஃபத்லிக் உன்னுடைய அருளை கொண்டு, அம்மன் சிவா நீ அல்லாம வேற ஒருவரின் பக்கம் நான் இந்த கவனம் போவதை விட்டு என்னை பாதுகாப்பாய், வாதனி பதவிக்கு அம்மன் சிவா. எனவே கண்ணியத்து இந்த துவாக்கள் அடிக்கடி ஓதணும். சஹாபி வந்து சொல்றார், கடனா இருக்கியா ரசூலல்லாஹ், நான் கடனாளியா இருக்கிறேன், பொருளாதார நெருக்கடியா இருக்கு, என்ன செய்ய? இந்த துவா ஓத சொன்னார். சரியான கவலையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من العجز والكسل واعوذ بك من الجبن والبخل واعوذ بك من غلبة الدين وقبل الرجال يقولوا على هذا دعاءك هو تلك من على ودي من الدعاء اللهم اني اعوذ بك من الهم والحزن يا الله பெரிய சிறிய கவலையிலிருந்து பாதுகாப்பாய் واعوذ بك من العجز والكسل ஏலாமையிலிருந்து எதெடுத்தாலும் எனக்கு ஏலாம் எதெடுத்தாலும் எனக்கு ஏலாம் அந்த ஏழாமை அதிலிருந்து என்னை பாதுகாப்பாயா, சோம்பேறி தனத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயா, கஞ்ச தனத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயா, கோலை தனத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயா, வாவுபிக்கின்ற ஜுபனி ஒன் புகுல் கோலைத்தனம் கஞ்சத்தனம் இந்த ரெண்டிலிருந்தும் பாதுகாப்பாயா, வாவுபிக்கம் இந்த கலபத்தி தெய்ன் கடன் மிகைத்து கடன் எல்லையை மீறி மக்கள் என்னை அடக்கி ஆளக்கூடிய நிலைமையிலிருந்து பாதுகாப்பாயா. எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, வியாபாரிகள் நாங்க மிச்சம் கவனம் செலுத்தணும். மேலான கூடுதலான இன்றைக்கு நாலு பேர்த்த கைமாற்ற எடுத்து நாலு பேர்த்த சாமான்கள் எடுத்து தான் வியாபாரங்கள் பொதுவா நடக்குது. சொந்த தள்ளில வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, சிலர்கள் தான் பொதுவான அமைப்புல அப்படித்தான் போகுது. அப்ப இந்த நாச்சியில புழுற தள்ளி எல்லாம் ஏண்டே இல்லை, நாலு பேர்த்த ஹக்கு தான் இங்க முழுவது. ஏன் மனைவிக்கு தெரியாது நான் எவ்வளவு கடன் எடுத்திருக்கிறேன்னு,
அவ வந்து ஸ்டோரை பாக்குறா, கடையை பாக்குறா, மாஷா அல்லாஹ் அப்படி நடக்குது, யாரும் இப்படி என்று அவ அதுக்கேத்த மாதிரி செலவுக்கு வழி அமைச்சுட்டாண்டா, எனக்கு அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, கூட அப்படி கட்டுங்க, இப்படி வாங்கின வாங்குங்க, இவரும் அப்படி செலவழிக்க ஆரம்பிச்சாருடா. மக்கியவங்களோட சலியத்தை நான் செலவழிக்கிறேன், அனுமதி அது செய்ய அறவே அனுமதி இல்லை. நாங்க மேலாண் சவர்களே மக்கியவங்களோட கடனை தான் கொடுக்கணும். கடன் கடன் யாருக்கு கொடுக்கணுமோ கடனாளி கேட்டு வாராதேண்டா, சல்லியை வச்சு கொண்டு செக்க கொடுக்கறது முறை இல்லை, கூடாது. சல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, சல்லியை கொடுங்க, கேட்க கொடுங்க. இது செக்கு கேட்டு செக் இப்படி குடுத்து கொண்டே செலவு காலம் கழிக்கிறாங்க. இவங்க நினைக்கிறாங்க முன்னேற வேண்டி நாட்டமா போறதுக்கு வழியை பாக்குறாங்க. நான் இது உறுதியா சொல்றேன் மேலாண் சவர்களே, ஹதீஸ்ல சஹி முஸ்லிமுடைய ஹதீஸ் வசல், கடன் கடனாளி கடன் எடுத்து கடனை கொடுக்கறதுக்கு வசதி இருந்தும் யார் கொடுக்காம இருக்கிறாரோ அது அப்படி செய்வது அநியாயம் இல்லாங்க சொல்லுங்க. எவ்வளவு அவசரமா கடன்களை கொடுக்கணும் அதுதான் யோசிக்கும். எங்களை தேவை பார்ப்போம், மிஞ்சா பார்ப்போம், மிஞ்சா எங்களுக்கு ஏதாவது இருந்தா, எனக்கு என்று சொந்தமா இருந்தா நாம் வேலையை பார்ப்போம், எங்கட வேலைகளை முன்னேற்றத்துக்கு எங்கட தேவைகளுக்கு வழிய பார்ப்போம். இது மக்கள் கொண்ட கல்வியை வச்சுக்கொண்டு இவர் கல்யாணம் எடுக்கிறதும், ஆடம்பரமா வாகனம் வாங்குறதும், ஆடம்பரமா வீடு கட்டுறதும், ஊருக்கு உலகத்துக்கு காட்டுறதும் பொருத்தமா சரியாயினே, எவ்வளவு பெரிய தவறு, குற்றம், பாவம், அநியாயம். கடனை கேட்டா அவன் இன்னமும் பேசுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பகார்ந்த ஹாலாத் இப்படி இருக்கு, எல்லாரும் சொல்ல இல்ல சிலர்களுடைய நிலை. அதனால வேளாண் சோழலை மாற்றங்கள் வரும், திருத்தங்கள் வரும்னு வருஷம் முடியுது. பதினேழு முடிஞ்சு பதினெட்டு பிறக்க போகுது. அந்த பதினெட்டுல நாங்க எங்கள்ல எத்தனை பேர் மௌத்த எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கோ அல்லாஹு ஆலம். நல்லா இருக்கிறார், பாக்குறதுக்கு ஜவானா இருக்கிறார், திடீரென்று மவுத்து என்றாங்க, ஆச்சரியமா இருக்கு. அப்படி எப்படி அவரும் மவுத்தாவார், நீங்க சும்மா ஆள் கிடங்காம சொல்றீங்க போல என்று சொல்றோம். ஏன் அவர் அவரும் விசாரணா? அதனால மேலான சோர்களை அதைத்தான் பயப்படுவோம், அதுக்கு ரெடியாகும், தயாரிப்போடு இருக்கும். எப்ப அல்லாட அழைப்போறதோ அது நேரடியா வந்து மலக்குள் மவுத்து எனக்கிட்ட உங்கள்கிட்ட கேட்டா, நான் கூட ரூ எடுக்க வந்திருக்கிறேன், நீங்க தயாரான்னு கேட்டா, நானும் நீங்க சந்தோஷமா சொல்லணும், நான் உங்களையத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ற அளவுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்படி ரெடி ஆயிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க. அவரை இவரை பாக்காதீங்க, அவரை அவரை கேளுங்க. ஏன்னா மவுத்து எல்லா வயசுலயும் வருவது. 26 வயசுல ஹார்ட் அட்டாக், 29 வயசுல ஹார்ட் அட்டாக். அதனால மேலான சோர்களே, வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், திருத்தம் வரணும், நாங்க எல்லாரும் நல்லவர்கள் ஆகணும், அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்கள் ஆகணும், அல்லாஹ் தக்குவா எங்களை வாழ்க்கையில உருவாக்கி கொள்ளணும், அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில நாங்க முயற்சிகள் செய்யக்கொள்ள அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், எங்களை சகல காரியங்களையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அவருக்கும் அல்லாஹ்க்கு மத்தியில தொடர்ப சீராக்குவாரோ அல்லாஹ் அவருக்கும் படைப்பினங்களுக்கு மத்தியில தொடர்ப சீராக்குவான் என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அனைவரையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களை நீ நல்ல மக்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. எங்கட கல்புகளை யா அல்லாஹ், எங்கட கல்புகள் எங்கட கட்டுப்பாட்டுல இல்லையா அல்லாஹ், எங்கட உள்ளங்களை உன்னால மட்டும்தான் மாற்றி அமைக்கிறது யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கட உள்ளங்கள்ல மாற்றங்களை உண்டாக்குவாயாக. இபாதத்துல இன்பத்தாயா அல்லாஹ், பாவத்துல விருப்பம் உண்டாக்கியா அல்லாஹ், துனியாவுடைய அற்ப தன்மை உள்ளத்தை போடியா அல்லாஹ், ஆகரத்துடைய மகத்துவத்தை உள்ளத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி வையா அல்லாஹ், எங்கட கஷ்டங்களை நீக்கி வையா அல்லாஹ், கவலைகளை நீக்கி வையா அல்லாஹ், நெருக்கடி கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. இஸ்லாத்திய முஸ்லிம்களை கண்ணியப்படுத்த முழு உலக மக்களுக்கு ஹிதாயத்துடைய காற்றை நீ வீச செய்வாயாக.